கவிஞர் தாமரை எழுதிய ஒரு சிறுகதை. கதையின் பெயர் ஸ்ரீமான் கணவருக்கு ஒரு கடிதம். திரு சந்திரசேகர் அவர்களுக்கு கிருத்திகா எழுதுகிறேன். இது போன்றதொரு கடிதத்தை அநேகமாக என்னிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள். இங்கே நான், அம்மா, அப்பா அனைவரும் நலம், அங்கே நீங்கள் நலமா என்பது போன்ற சம்பிரதாயமான விசாரிப்புகளை உள்ளடக்கிய கடிதம் அல்ல இது என்பதை இப்போதே தெரிவித்து கொண்டு விடுகிறேன். இந்த கடிதத்தை என்னுடைய அறையில், என்னுடைய டேபிளில் வைத்து எழுதுகிறேன். இந்த என்னுடைய என்ற உணர்ச்சி எத்தனை சுகமானது என்பது அனுபவித்தால்தான் புரியும். உங்களுக்கு புரிய நியாயமில்லை. என்னுடைய அறையில் அதிக மாற்றங்கள் இல்லை. ரகு கொஞ்ச நாள் உபயோகப்படுத்தியிருக்கிறான், அப்புறம் சரிப்படவில்லை என்று மாடி அறைக்கே போய்விட்டான். ஜன்னலோரமாய் நிற்கும் மாமரத்தின் நிழலையும் அதன் குளிர்ச்சியையும் நீண்ட நாட்களுக்கு பிறகு அனுபவிப்பதில் மனசு நிஜமாகவே சாந்தமடைந்திருக்கிறது. நீங்கள் என்னை பார்த்து விட்டு போன அன்று இதே ஜன்னலோரமாய், இதே மாமரத்தின் பின்னணியில் லேசாக இருள் மூட தொடங்கின மாலையில், மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி என்று அதிகம் குரல் எழுப்பாமல் ரகசியமாய் பாடிக்கொண்டது நினைவுக்கு வருகிறது. கூடவே சிரிப்பும் வருகிறது. இங்கு வந்து 10 நாட்களில் நேற்று வரை சுதந்திரமாயிருந்த மனசு இன்றைக்கு திடீரென்று கொதிக்க தொடங்கிவிட்டது. உங்களுக்கு கடிதம் எழுதினால்தான் ஆறும் போல தெரிந்ததால் எழுத தொடங்கிவிட்டேன். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் இங்கே வந்த காரணம் இன்னும் சரியாக தெரியவில்லை. செல்ல மகள் வந்திருக்கிறாள், கொஞ்சம் சீராடி விட்டு போகட்டுமே என்று மேலே விழுந்து விழுந்து உபசாரம் செய்கிறார்கள். விருந்தாளியைப் போலத்தான் இருக்கிறது. அம்மா, இதெல்லாம் வேண்டாம், என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க விடு என்று கேட்டுக்கொண்டேன். காலம் 2 வருஷம் பின்னோக்கி போய்விடக்கூடாதா என்று இருக்கிறது. அதே கிருத்திகாவாய், வயலின் வாசிப்புமாய், இதே மாமரண்டலில் மதியம் தீ ஜானகிராமனை வாசித்து கொண்டே உறங்கிப்போய் நினைவுக்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது. சில நிகழ்ச்சிகளெல்லாம் என் வாழ்வில் இன்னும் நடக்கவே இல்லை என்று திரும்ப திரும்ப கட்டாயமாக நினைத்து கொள்கிறேன். சந்திரசேகர் என்று யாரையும் எனக்கு கொஞ்சம் கூட அறிமுகமே இல்லை என்றாகிவிட வேண்டும். எவ்வளவு நன்றாக இருக்கும் இல்லை? நானும் தான் பிஏ இலக்கியம் படித்தேன். இலக்கியம் படிப்பவர்கள் பெரும்பாலும் யதார்த்தவாதிகளாய் இருப்பதில்லை. அதனால்தான் என் பிள்ளைகளுக்கு இலக்கியத்தை தவிர்த்து விட்டேன் என்று அப்பாவின் நண்பர் சொன்னபோது, ஏன் சில பேர் இப்படி இருக்கிறார்கள் என்று வியந்திருக்கிறேன். ஷேக்ஸ்பியரும் கீட்ஸும் படித்து படித்து மனசு கனவில் மிதக்க தொடங்கிவிடும், யதார்த்தம் புரியாது என்றார். எதை யதார்த்தம் என்கிறார்கள்? புருஷன் நல்லவனாய், மனைவியை நம்புவனாய், பெண்களை மதிப்பவனாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை யதார்த்தமில்லை என்கிறார்களா? ஷேக்ஸ்பியர் படித்தால்தான் நல்ல கணவன் வேண்டும் என்று கனவு காண முடியுமா? அதுதான், நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், ஆண் பிள்ளை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று ரொம்ப காலமாய் சொல்லி சொல்லி கடைசியில் நிஜம் மறந்து போய் இதுவே வேதமாய் நிலைத்து விட்டது. பெண்களும் இந்த அடிமைத்தனத்தில் கொஞ்சம் குளிர்காய்கிறார் போலத்தான் தெரிகிறது. சமுதாயத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் உள்ள மிகப்பெரிய அதிகார வித்தியாசத்தை மறந்து போய் ஆதிகாலம் தொட்டு இருந்து வருகிற மரபுகளில் திளைத்து போய்விட்டார்கள். இங்கே புருஷன் ஊருக்கு போய்விட்டால் பெண்களுக்குத்தான் பசலை காண்கிறது, பெண்களுக்குத்தான் வளையல் கலன்று விழுகிறது, இடுப்பு மெலிகிறது. ஏன் இது போன்ற எந்த அடையாளமும் ஆண்களுக்கு குறிப்பிடப்படவில்லை? ஊருக்கு போனவன் ஒழுக்கமாய் இருக்க வேண்டியதில்லை, பொண்டாட்டியை நினைத்து உருக வேண்டியதில்லை என்பது மறைமுகமாய் பெண்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறதா? பெண்ணே, நீ பெண், அதனால் உருகு, பசலைப்படு, இடை துவண்டு விழு. அவன் ஆண், அதனாலேயே அதிகாரமிக்கவன். அவன் உன்னை நினைக்க வேண்டியதில்லை, அவன் திரும்பி வர வேண்டும் என்பது மட்டுமே உன் எண்ணமாய் இருக்க வேண்டும். ஒழுக்கமாய்த்தானா என்பது போன்ற ஆராய்ச்சிகள் எல்லாம் நீ செய்யக்கூடாது என்று காலம் காலமாய் இருந்து வருகின்ற சமூக கட்டளைகளை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் பெண், நீ ஆண், இது இயற்கை, இது நேர்ந்துவிட்டது. இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட், அவ்வளவு தான். மற்றபடி உணர்விலோ செயலிலோ வித்தியாசமில்லை. அப்புறம் எங்கே இருந்து வந்தது நான் பெரியவன், நீ சின்னவள் என்கிற சித்தாந்தம்? நீ கற்பு என்றால் நானும் கற்பு, நீ ஊர் மேய்ந்து விட்டு வரும்பொழுது நான் மட்டும் போர்த்தி கொண்டு படுத்திருக்க வேண்டும் என்று எப்படி எதிர்பார்க்கிறாய்? இதில் இன்னொரு வேடிக்கை. குனிந்த தலை நிமிராமல் கண் மறைப்பு போட்ட குதிரையாய் நேரே போய் நேரே வருகிறவன் பொண்டாட்டியை பார்த்து, ஜன்னலை திறக்காதே, வாசல் படியில் நிற்காதே என்று அதட்டினால், அட கொஞ்சம் ஒத்துக்கொள்ளலாம். பெண்டாட்டியின் சிநேகிதி கொஞ்சம் பகட்டாய் உடுத்தி சிரிப்பாய் பேசுகிறாள் என்பதற்காக, நாளைக்கு 6 மணிக்கு அருள்ஜோதிக்கு வா, காத்திருப்பேன் என்று கடிதம் எழுதுகிறவன், ஆஃபீஸ் விட்டவுடன் நேராய் வீட்டுக்கு வா என்று மனைவியை எப்படி அதட்ட முடியும்? நான் வேலைக்கு போகிறேன், நீயும் வேலைக்கு போகிறாய், நான் 4 பெண்களுடன் பேசுகிறேன், உனக்கும் அலுவலகத்தில் 4 ஆண்களுடன் பேச வேண்டியிருக்கிறது, தவிர்க்க முடியாதது, அதனால் என்ன என்று சொல்கிறவன் தான் அபூர்வமாகிவிட்டான். சரி, காணாத இடத்தில் என்ன நடக்கிறதோ என்ற சந்தேகம் வந்து தொலையட்டும், பரவாயில்லை, அதையாவது எதிலாவது சேர்த்து கொள்ளலாம். நீ ஹாலில் இருக்கும் பொழுது சமையலறை ஜன்னல் வழியாக மனைவி அடுத்த வீட்டுக்காரனோடு ஓடிப்போய் விடுவாளோ என்று 2 நிமிஷத்துக்கு ஒரு தரம் சமையலறைக்கும் வாசலுக்கும் நடக்கிறவன் எப்பேற்பட்ட புருஷன்? அப்பேற்பட்ட மகா புருஷனைத்தான் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து நல்ல சுபதனத்தில் கல்யாணம் செய்து கொண்டேன். அப்பேற்பட்டவனுக்காகத்தான் ஒரு மாலை பொழுதில் மயங்கி மயங்கி கனவு கண்டேன். தோழி கேளடி என்று பாட்டு பாடினேன் என்றால் சிரிப்பு வராதா? யோசித்து பார்க்கிறேன். இதன் பின்னால் இருக்கும் மனோ தத்துவம் தான் என்ன என்று. பெண் பார்க்க அழகாய் இருக்கிறாள், நாகரிகமாய் பழகுகிறாள், கை நிறைய சம்பாதிக்கிறாள் என்றால் உடனே தனதாக்கி கொள்ள வேண்டும் என்ற பேராசை. சொந்தமாக்கி கொண்ட பின்பு இப்படித்தானே அடுத்தவனும் நினைப்பான் என்ற ஆற்றாமை. எப்படி தடுப்பது? இயலாமை. கடைசியில் அகப்படுவது அவள்தான். பார்க்கின்ற பெண்கள் மேலெல்லாம் ஆசைப்படுவதை நீ முதலில் நிறுத்து. சந்தேகம் எங்கிருந்து வருகிறது என்று பார்க்கலாம். அழகாக இருப்பது தப்பா? நீ ஆசைப்பட்ட மாதிரித்தானே அடுத்தவனும் படுவான். நீ ரசித்ததை என்னால் தடுக்க முடிந்ததா? அடுத்தவனை மட்டும் நான் எப்படி நிறுத்த முடியும்? நீ ஒருபடி மேலே போய் கல்யாணம் செய்து மனைவியாக்கி கொண்டாய். அடுத்தவன் அந்த சந்தர்ப்பம் இல்லாமல் பார்ப்பதோடு நிறுத்தி கொள்கிறான். இதில் நான் என்ன செய்ய முடியும்? நான் அப்படி இல்லை என்று சொல்லத்தான் முடியும். அனுமாரை போல நெஞ்சை பிளந்தா காட்ட முடியும்? இல்லை, பர்தா போட்டுக்கொண்டு ஜன்னல் கதவு எல்லாவற்றையும் அடைத்து கொண்டு அறைக்குள் மூச்சு திணறி சாகவா முடியும்? சாகலாம். மனசு எதிர்பார்த்த விதமாய் நடந்து கொள்கிற கணவனுக்காக உயிரை விடுவது கூட சுகம்தான். சதா வேவு பார்க்கிற நடுராத்திரி எழுந்து கைப்பையை சோதனை இடுகிறவனுக்காக சாக முடியுமா? அது இந்த பிறப்பையே அவமானப்படுத்துவதாகாது? உனக்காக நான் சாவதற்கு நீ தகுதியுடையவனாக இருக்க வேண்டாமா? இதையெல்லாம் வாயால் பேசி கூட்டம் போட்டு கோஷமிட்டு திருத்த முடியாது. என்னை கேட்டால் இந்த மாதிரி ஆசாமிகளுக்கெல்லாம் சரியான தண்டனை அவர்கள் செய்வதையே திருப்பி செய்வது தான். நீ என்மேல் சந்தேகப்பட்டால் நான் உன்மேல் சந்தேகப்படுகிறேன். நீ என் அலுவலகத்துக்கு ஃபோன் செய்து நான் இருப்பதை உறுதி செய்தால் நான் அரை நாள் லீவு போட்டு உன் அலுவலகத்திற்கு வந்து நீ இருப்பதை உறுதி செய்து கொள்கிறேன். நீ வீட்டுக்கு வந்த மச்சினிச்சி மேல் வாஞ்சியாய் கையை போட்டு குசலம் விசாரித்தால் நான் விடுமுறையை கழிக்க வந்த சின்ன மைத்துனனுக்கு தலைவலி தைலம் தேய்த்துவிட்டு அன்பை காட்டிக்கொள்கிறேன். இந்த டிட் ஃபார் டாட் கொஞ்சம் பயனுள்ள மருந்தாகத்தான் தெரிகிறது. இப்படி சுகமாய் உட்கார்ந்து பொறுமையாய் எழுதுகிற போது இதெல்லாம் தோன்றுகிறதே, ஏன் நிஜத்தில் அப்படி செய்யாமல் போய்விட்டேன்? நீ பன்றி சேற்றில் புரள்கிறாய் என்பதற்காக நானும் அதிலே உருள முடியுமா என்ற இலக்கியம் படித்ததனால் உண்டான இயல்பான நாசுக்கா அல்லது தமிழ்நாட்டிலே பிறந்து பண்பாடு நெறிமுறை போன்ற 1-2 கலக்குவாத வார்த்தைகளை கற்றுக்கொண்ட மனப்பாங்கா? ஏதோ ஒன்று செய்து காட்டு. நான் சூடுபட்டேன் என்று வாயால் சொன்னால் எதிராளிக்கு புரியாது. நீ சூடு வைத்து காட்டு என்று அறிவு இப்போது 1000 தரம் சொன்னாலும் மனசு ஏனோ அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறது. 3:00 ஆகிவிட்டது. அம்மா இத்தோடு 2 தடவை எட்டி பார்த்துவிட்டு சிரித்து கொண்டே போய்விட்டால் மகள் மாப்பிள்ளைக்கு ஏதோ அந்தரங்கமாய் எழுதுகிறாள் போல இருக்கிறது என்று நினைத்திருப்பாள். சாப்பிடக்கூட வராமல் அப்படி என்ன மாஞ்சு மாஞ்சு லெட்டர் வேண்டி கிடக்கு என்று ரகு கூட சத்தம் போட்டு விட்டு போய்விட்டான். அதெல்லாம் போகட்டும். இப்படி மனசில் இருக்கிற ஆங்காரத்தை எல்லாம் அப்பட்டமாய் லெட்டரில் எழுதிவிட்டேனே, காரணம் தெரியுமா? எல்லாம் அந்த மனோகர் சொல்லிக் கொடுத்திருப்பான் என்று தத்து பித்தென்று நீங்கள் யூகிக்கப் போகிறதை நினைத்தால் எனக்கு இப்போதே சிரிப்பு வருகிறது. காரணத்தை கடிதத்தின் கடைசியில் பின்குறிப்பில் சொல்கிறேன்.
அப்புறம்?
அப்புறம் என்ன? பிரமாதமான விசேஷம் ஏதுமில்லை. 2 நாட்களுக்கு முன்பு ரகுவுடன், இனிமேல் இங்கே வராதே என்று அல்பத்தனமாய் விரட்டினீர்களே, அந்த ரகுபதி இல்லை, என் சொந்த தம்பி ரகு என்கிறார் ரகுராமன் உடன் ஜெயா அத்தை வீட்டுக்கு போய் வந்தேன். நான் வந்திருக்கிறதை கேள்விப்பட்டு கஸ்தூரி வந்திருந்தால் 2 பேருமாய் என்னுடைய அறையில் இருக்கிற கேசட்டுகளை எல்லாம் போட்டு பாட்டாய் கேட்டு தீர்த்தோம். வணங்காமுடி தமிழில் ராமாயணம் என்று 2 வீடியோ கேசட்டுகள் அப்பா எடுத்து வந்தார். என்ன பிரமாத ராமாயணம்! அத்தனை கஷ்டப்பட்டு யுத்தம் செய்து ஆயிரக்கணக்கில் பலி கொடுத்து கடைசியில் எவனோ சொன்னான் என்று மனைவியை காட்டுக்கு அனுப்பின புண்ணியவானைத்தானே புராணமாய் காட்டுகிறார்கள். இதை என்ன சினிமாவில் பார்க்கிறது என்று திருப்பி அனுப்பிவிட்டேன். நேற்றிரவு வெளிவாசல் படியில் உட்கார்ந்து மனசுக்கு தோன்றினபடியெல்லாம் வயலின் வாசித்து கையை புண்ணாக்கி கொண்டேன். அப்புறம் அம்மா திட்டிக்கொண்டே தேங்காய் எண்ணெய் தடவி விட்டால். சொல்ல மறந்துவிட்டேனே, லைப்ரரிக்கு போயிருந்தேன். உங்கள் பாஷையில் 6 குப்பைகள் எடுத்து வந்தேன். அதில் ஜெயகாந்தனின் பாரிசுக்கு போ என்ற குப்பை நன்றாக இருந்தது. இன்னொரு தடவை படிக்கலாம் என்று வைத்திருக்கிறேன். அப்புறம் வைசாலி அத்தை வந்திருந்தார். என்னடி ஏதாவது விசேஷமா என்று குடைந்தார். நீங்கள் வேறு, எனக்கு குழந்தை பிறந்தால் அதற்கு அப்பா யாராக இருக்கும் என்று மண்டையை உடைத்துக் கொள்வதிலேயே என் வீட்டுக்காரர் ஆயுசை முடித்து கொள்வார் என்று மனசில் நினைத்து கொண்டேன். சொல்லவில்லை. நேற்று சாப்பாட்டு நேரத்தில் கடலையும் விரல் நகங்களையும் இணைத்து ஒரு கவிதை தோன்றியது. எழுதினேன், சுமாராய் வந்தது. யோசிக்காமல் பத்திரிகைக்கு அனுப்பிவிட்டேன்.
வேறு?
வேறு என்ன? எனக்கு பசிக்கிறது, சாப்பிட போகலாம் என்று நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், ஊருக்கு போன முட்டால் எப்படியும் காய்ந்து போய் திரும்பி வருவாள் என நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். நாளைக்கு மனோகரிடம் சொல்லி எம்ஏ இலக்கியம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி வர சொல்ல போகிறேன். அதாவது மேலே படிக்கலாம் என்று உத்தேசப்படுகிறேன். காற்றை உண்டு கனவை சுவாசித்து கொண்டிருக்கலாம் பாருங்கள். நான் எல்லா விட்டாலும் உங்களால் உயிர் வாழ முடியும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் சந்தேகப்படாவிட்டால் செத்துப்போய் விடுவீர்களே. ஆகவே ஸ்ரீமான் சந்திரசேகர் அவர்களை, எங்கேயாவது பார்க்கிலோ பீச்சிலோ ஓர் ஓரமாய் உட்கார்ந்து என்னை தொந்தரவு செய்யாமல் எதையாவது சந்தேகப்பட்டு கொண்டிருங்கள். வந்தனம். கிருத்திகா, பிஏ. பின்குறிப்பு. ஆத்திரத்தை எல்லாம் கொட்டி எழுதிவிட்டேன். ஆனால் இதை போஸ்ட் செய்வதா வேண்டாமா என்று இதை எழுதும் இந்த நிமிடம் வரை தீர்மானிக்கவில்லை. எல்லாவற்றையும் மறந்துவிட்டேன். திருந்தி புதுசாய் வந்திருக்கிறேன். நீயும் வா என்று நீங்கள் வந்து அழைத்தால் எல்லா பெண்களையும் போல நானும் கரைந்து போய் போனால் போகட்டும் விடுங்க என்று உங்களுடன் வந்துவிடுவேன் என்று தான் தோன்றுகிறது. உள்ளூர் அப்படி நடக்கக்கூடாதா என்கிற நப்பாசை இருப்பதை உணர முடிகிறது. எப்படியாயினும் தன்மானத்தை விடாமல் திடமாய் யோசித்து நல்ல முடிவாய் எடுப்பேன் என்று நம்பிக்கைப்படுகிறேன்.
கவிஞர் தாமரை எழுதிய இந்த சிறுகதையின் பெயர் ஸ்ரீமான் கணவருக்கு ஒரு கடிதம்.